வணக்கம் பீப்புள் அண்ட் வெல்கம் டு த குமார் டாக்ஸ் பாட்காஸ்ட் வித் மீ சுமார் மூஞ்சி குமார். அன்னைக்கால எப்பவும் போல் தான் தூங்கி எந்திரிச்சேன். தூங்கி எந்திரிச்சு என் ஃபோனை திறந்து பார்க்கும்போது எனக்கு எவனும் புதுசாக வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அனுப்பல, இன்ஸ்டாகிராமில் கடைசியாக போட்ட போஸ்ட்டுக்கு எந்த புது லைக்கும் வரல, நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பானுங்களான்னு பார்த்தா அவனுங்களும் எதுவும் பண்ணல. பட் இருந்தாலுமே நான் ஏன்டா எம்டி ஃப்ரிட்ஜ் அப்பப்போ திறந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த செல்ஃபோனை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை மைண்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்த காரணத்தினால, சே இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இந்த ஃபோனை தொடையக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள் நானே ஒரு சபதத்தை போட்டுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஃபோனை என் ரூமில் வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிஞ்சு என் ரூமில் வந்து உட்காரும் போது டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஒன்று வந்துச்சு என் ஃபோன்லேருந்து. அப்படியேடா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு போகும்போது தான், டேய் நம்மளுக்கு ஒரு சபதத்தை போட்டோமேடா, நம்மளுக்கு ஃபோனே தொடக்கூடாது அப்படின்றது என்னோட உள்மனசாட்சி என்கிட்ட சொன்ன காரணத்தினால என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு என் ஃபோன் மேலே கை வைக்காமல் நானே வந்து கண்ட்ரோலாக உட்காந்துட்டேன். ஆனால் உட்காந்ததுக்கப்புறமா தான் என் மைண்டுக்குள்ளே ஒரு 1000 கேள்விகளுக்கு எழும்ப ஆரம்பிச்சிது. டேய், ஒருவேளை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி மெசேஜ் அமைச்சிருப்பாரோ, ஏதாச்சும் ஒரு வைரலான வீடியோ ட்ரெண்ட் ஆகி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்து முடிச்சுட்டு டேய் இன்னும்டா நீ இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கலக்க ஆரம்பிச்சிருவானுங்களோ, ஒருவேளை நம்ம கடைசியாக போட்டு ரீல்ஸே ட்ரெண்ட் ஆகிடுச்சோ, ஒருவேளை நம்ம ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த க்ரஷ் பொண்ணு வந்து அவளையே நம்மளுக்கு மெசேஜ் அமைச்சு யாராவது நம்ம கிட்டே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான், 10 ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அன்சென்ட் பண்ணிவிட்டா கடைசி வரைக்கும் அந்த மெசேஜில் பார்க்க முடியாமல் போயிடுமே அப்படின்ற அந்த ஒரு ஆசை ஆதங்கம் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு அப்சஷனாக மாறி அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி என்ன தான் மெசேஜ் வந்துச்சு அப்படின்றத பார்க்குற அந்த ஆர்வத்தில் ஃபோனை எடுத்து பார்க்கும்போது, டே தம்பி ஃபோனில் சார்ஜே இல்லை, தயவு செஞ்சு சார்ஜ் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் என்கிட்ட கெஞ்சிச்சு. சே இவ்வளோதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை நான் சார்ஜ் போட்டதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ரியலைஸ் ஆச்சு. ஒரு 10 கூட நம்மளால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியலல்ல அப்படின்ற வந்து ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறமா, ஓகே நம்ம எப்படி அந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாத காலத்தில் நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது, உண்மையிலே இந்த காலத்தோட அந்த காலத்தில் ரொம்பவே நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு ரிலேஸ் ஆச்சு. அந்த ரியலைசேஷனில் வந்த சில ரேண்டம் தாட்ஸ் எல்லாம் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடாகவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோமே அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு ரிலீஸ் பண்ணப்பட்ட எபிசோடு தான் அது. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் டிலேஸில் நம்ம அப்படியே டிலேக்கல்ல ஏற்றாமல் டாபிக்குள்ளே போவோம்.
இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூட.
நம்ம ஆளுங்களுக்கு இந்த பர்ஃபெக்ஷன் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒருத்த இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த ஃபோட்டோவில் லைட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவன் ட்ரெஸ்ஸிங் நீட்டாக இருக்கணும், அவன் ஸ்மைல் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவன் பாடி போஸ்டர் பக்காவாக அப்ரேட்டாக நிற்கணும், அவன் ஃபேஸில் ஜாய்லைன் தெரியணும், ஷேடோஸ் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்படி இப்படின்னு ஒரு 1000 கண்டிஷன் போட்டிருப்பான். இது எல்லாமே அமைஞ்சு கரெக்டாக ஒரு ஃபோட்டோ அமைஞ்சாலும் அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட காமிக்க வந்து மச்சான் ஏதோ ஒன்று குறையுதுல, ஒரே ஒரு ரீடேக் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 40 ஃபோட்டோ எடுப்பான். கடைசியில் அந்த 40 பர்ஃபெக்ட் ஃபோட்டோலேருந்து த மோஸ்ட் பர்ஃபெக்டாக ஒரு 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மச்சான் அந்த பர்ஃபெக்டான ஃபோட்டோக்கு ஒரு பர்ஃபெக்டான கேப்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 யோசிப்போம் ஒரு பர்ஃபெக்டான கேப்ஷனை. அந்த பர்ஃபெக்ட் ஃபோட்டோ வித் பர்ஃபெக்ட் கேப்ஷன் அவன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, சே நம்ம என்னமோ எதிர்பார்த்தோம், இந்த அழகான ஃபோட்டோவை பார்த்து ஒரு 40 பொண்ணுங்க டிஎம் பண்ணணும்னு பார்த்தா 4 பேர் கமெண்ட் கூட பண்ண மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர்சைவ் பண்ணுறோம், அல்ல போஸ்ட்டை டெலிட் பண்ணுறோம். டேய் இதுக்கடைய எவ்வளோ ஃபோட் போட்டேன். சொல்லப்போனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றதுக்கான அந்த ஒரு மீனிங்கே நம்ம மறந்துட்டோமோன்னு தோணுது. நம்ம எல்லாருமே இந்த பர்ஃபெக்டான ஃபோட்டோவை எடுத்து சினிமா கம்பெனி மாதிரி போய் ஆடிஷன்ஸ்க்காக நிற்க போகிறதில்ல. நம்ம எல்லாருமே என்னைக்காச்சும் ஒரு நாள் திருப்பி இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த மெமரிஸ் கிரியேட் ஆகும் தெரியுமா, அதுக்காக தான் ஃபோட்டோவை எடுக்கிறோம் அப்படின்ற மேட்டரே மறந்துட்டு மற்றவங்களுக்கான ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு போஸ்டராக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பார்த்துக்கோங்களேன், இந்த போலராய்ட் கேமரா மாதிரி அந்த ரீல் வச்ச கேமரா தான் எல்லார் வீட்லேயுமே இருந்திருக்கும். அதில் ஒரு 100 ஃபோட்டோ தான் எடுக்கவே முடியாது, 100 ஃபோட்டோக்குள்ளேயே ஒரு 10 லொக்கேஷனை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பா ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சிருப்பாரு. அதனால் என்னைக்காச்சும் நாள் குழந்தை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எப்படியாச்சும் அந்த குழந்தைய கேமரா பார்க்க வைக்க ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த குழந்தையை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல அட்டூழியங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாமே மீறி கரெக்டாக ஏதாச்சும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அந்த குழந்தை கரெக்டாக கேமரா பார்த்து சிரிச்சிருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோ கூட அந்த அம்மா அப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க தெரியுமா, அந்த மேட்டர்லாம் சில ஃபோட்டோவில் மாட்டிருக்கும். அந்த இம்பர்ஃபெக்டான ஃபோட்டோ தான் அழகாகவே இருக்கும். சொல்லப்போனால் இம்பர்ஃபெக்ஷன்ஸில் தான் அழகே இருக்குது. டெய் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்ணுங்கடா. சரி ஓகே, இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு காண்டி கிளம்புது என் மைண்டுக்குள்ளே, யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப் சாட் யூசர்ஸ். டெய் டெய்லி நீங்கள் ஸ்னாப் போடணும் என்னென்ன அவசியம் உங்களுக்கு? சரி ஓகே நீ டெய்லி ஸ்னாப் போடு, அது கூட நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் நீ அனுப்புறது 200 பேருக்காக இருந்தாலும் உன் ஸ்னாப் ஓப்பன் பண்ண போகிறது 20 பேர் தான், அது அடுத்த 24 நேரத்துக்கு யாவது வச்சுக்க போகிறது 2 பேர் தான். அந்த 2 பேருக்காக ஏன்டா 1 ஒரு ஸ்னாப் எடுக்கிற? ஸ்னாப் சாட் கிரியேட்டரு அந்த ஆப்பு வந்து சே ஓகே டெய்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஆளுங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் கிரியேட் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஆளுங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஏஸ்தெட்டிக் எடிட்டிங் ஸ்கில்ஸ் காமிக்கிறதுக்கு, அவங்களோட மியூசிக் டேஸ்ட் அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு, அவங்க ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, இந்த 3 ரீசனுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறானுங்க. 1 எடுப்பானுங்க. சரி ஓகே நம்ம யாருமே இப்போ புலம்புறதுனால ஓல்டு ஸ்கூலுக்கு போயிட போகிறதில்ல, அந்த காலத்துக்கு நம்ம யாரும் டைம் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, இந்த உலகம் வேகமாக தான் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல, அந்த வேகமான உலகத்தில் ஏன்டா நீ 1 நேரத்துக்கு உங்களோட மொக்க ஸ்னாப் எடுக்கிற வேஸ்ட் பண்ணுற? ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்கூடா, யாரும் பார்க்க மாட்டாங்கடா அதை.
அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க.
நம்ம கேமர் கம்யூனிட்டி இன்டர்நெட்ல பண்ற அலப்பறையாச்சும் போய் எட்டி பார்த்துருக்கீங்களா? பயங்கர வயலண்டா இருப்பாங்க பசங்க. ஏன்னா அவங்களுக்கு நெட் ஸ்லோவா இருந்து ஃப்ரேம் ரேட் ட்ராப் பண்ண கூட டேரக்டா டெவலப்பரே போய் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இடையே ஏன்டா இவ்வளவு மோசமா கேம்னு டெவலப் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு. புரியுது, கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பிசியை நீ பில்ட் பண்ணி வச்சிருக்க, இவ்வளவு காசு கொடுத்து, அதனால நீ வந்து பெர்ஃபெக்டான ஃப்ரேம் ரேட்டையும் பெர்ஃபெக்டான ஸ்மூத்தான கேம் பிளே எதிர்பார்க்குற நியாயம் தான். பட் இருந்தாலும் டேய், ஒரு கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி போனால் கூட 16-bit கேம்ஸ் விளாண்டிருந்த பசங்கடா நம்ம. நம்ம விளாண்டுருந்த இந்த காண்ட்ரா ரோட் ரேஷ் மாதிரி கேம்லாம் உனக்கு யாவும் இல்லையாண்ண? சரி ஓகே, ஓல்டு ஸ்கூல் பற்றி பேசுகிறோன்னு ஆயிடுச்சு. 16-bit கேம்ஸ்லாம் இல்லை, இன்னும் ஓல்டாக போவோம். கடைசியாக நம்மளாம் எப்படா போர்ட் கேம்ஸ் விளாண்டோம்? ஆக்சுவலாக செம்ம ஜாலியாக இருக்குல்ல, மொத்த குடும்பமும் உட்காந்துட்டோன்னா ஒரு 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்லாம் யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்தில் 4 பேர் விளாண்டுக்கிட்டு இருப்போம், அதில் ஒருத்த மட்டும் ஜெயிக்கிற நிலைமையில் இருப்பான், அந்த மீதி 3 பேருமே வேண்டிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் இவன் கடைசியில் அந்த பாம்பு கிட்ட மாட்டி கடைசியில் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவனு அந்த பாம்பு கிட்ட மாட்டி செத்து போக மொத்த குடும்பமும் ஹாப்பி ஆகிடும். அவன் ஒருத்த மட்டும் அழுதுகிட்டு இருப்பான், நீங்களே ஏன் பார்த்தா தோக்க வச்சிங்க, நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் அண்ட் லேடர் விட்டுருவோம். இந்த ராஜாராணி கேம்னா இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியுமானே தெரில டி. அது வந்து ஒரு விஜிடி விசியல் கிடையாது, அது வந்து ஒரு அருமையான கேம்டா. இந்த ராஜாராணி கேம் இருக்குல்ல, அந்த கேம் வந்து மொத்த ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் உருவாக்கியே வச்சிருப்பானுங்க. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் இவ்வளோ நடிப்பு திறமை இருக்கு அப்படின்றதே நம்ம கேம்ல தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த போலீஸ் வந்து மற்றவங்களோட ரியாக்ஷனை பார்த்தா யார் திருடா அப்படின்றத கண்டுபிடிப்பான். நம்ம குடும்பமே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் திருடா இல்லை இவன் தான் திருடா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுப்பானுங்க. போலீஸ் அப்போ தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் ரேஞ்சு யோசிப்பான், ஓகே இவன் தான் திருடனாக இருப்பான் அப்படி இப்படின்னு. அந்த கேம்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியுமானே தெரியல. சரி நீங்கள்லாம் சொல்லலாம், ப்ரோ இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் லூடோலாம் இப்போ ஆண்ட்ராய்ட் கேம்ஸாக வந்துருச்சு ப்ரோ, எதுவுமே அழிஞ்சு போகல, எல்லாமே எவால்வ் ஆகிடுச்சு. டேய், இந்த கேம்ஸோட நோக்கமே எவால்வ் ஆகிறது கிடையாது, நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது தான். சரி ஓகே, இப்போது என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கேம்ஸ்லாம். இதெல்லாம் கஷ்டம் தான் இந்த காலத்தில், பட் இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சிங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட பெஸ்ட்டு 2 hoursாக இது இருக்கும் அப்படின்றத நான் அடித்தே சொல்லுவேன். கம்யூனிகேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ண பிறகு மாதிரி அவன் ஆன்லைனில் இருக்கானா ஆஃப்லைனில் இருக்கானான்றதுலாம். அவன் ஒருவேளை அவன் ஆன்லைன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு லேட்டர் ரிப்ளை பண்ணிட்டா கூட, சே என்னடா அவன் நோட்டிஃபிகேஷன்லேயே மெசேஜ்லாம் படிச்சானோ, அவன் 5 நிமிஷமும் ஆன்லைன்லேருந்து கூட நம்மளுக்கு ரிப்ளை பண்ணலையே, சே அவனோட ப்ரையாரிட்டிஸில் நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரேண்டம் தாச்ச அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே. ஒரு அவன் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோசம். டே நீ இவ்வளோ நேரம் டைப் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படி என்னடா அவனுக்கு ரேண்டமாக தாட்ச்லாம் ஸ்விட்ச் ஆச்சு இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள். டே இந்த கீபேட் ஃபோன்லாம் யாவும் இருக்கடா, அந்த ஃபோன்லாம் இருந்த காலத்தில் நான் 1.5 மணி நேரம்லாம் டைப் பண்ணியிருக்கேன், ஏன்னா 1 லெட்டர் டைப் ஆகிருக்கே அங்கே 4 வேர்டு நம்ம பட்டம் நமக்கு வேண்டியிருக்கும். சரி ஓகே, அதான் விட்டுருவோம், இன்னும் கொஞ்சம் ஓல்டாக போவோம். என்ன மேட்டர்னா, நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, பட் இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வே ஆஃப் கம்யூனிகேஷனில், எனது வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறத விட எனக்கிட்ட ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் சொல்லணும். ஏன்னா தூரத்தில் இருக்க 2 பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு வாரத்தில் நடந்த விஷயத்தையோ இல்லை ஒரு மாதத்தில் நடந்த விஷயத்தையோ இல்லை ஒரு வருஷத்தில் நடந்த விஷயத்தையோ ஒன்றொன்றா யோசிச்சு பார்த்து அது எவ்வளோ அழகாக வார்த்தையில் வர்ணிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வர்ணித்து அதை ஒரு ஒரு வார்த்தையும் எழுதும் போது அவ்வளோ எமோஷன் கன்வே ஆகும். அதை படிக்கிறவங்க அதை படிக்கும் போது இன்னும் எக்கச்சக்கமான எமோஷன்லாம் கன்வே ஆகும். சே இவ்வளோ பியூட்டிஃபுல்ல. இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா, ஓகே கைஸ் இந்த லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனாக ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் பிரிங் பேக் த லெட்டர் ரைட்டிங் ரெடி. எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு பென் படிஸை பிடிங்க தயவு செஞ்சு. பென் படிஸ்னால் ஐ எம் நாட் மீனிங் தட் டோலிஸ் அண்ட் பெண்கள்ரா, ஐ எம் மீனிங் பென், எழுதுகிற பேனாக இருக்குல்ல, பேனா படிஸை பிடிங்க தயவு செஞ்சு. மாற்றி மாற்றி லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க, அது வந்து நம்ம ஸ்கில்ஸையும் அப்கிரேட் பண்ணுவோம், அதே நேரத்தில் நம்மளுக்கே ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் நம்மளை பற்றி. சரி ஓகே, இப்போ இந்த எமோஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்குள்ளே போனால ஆன்லைன் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாப்பிக் கவர் பண்ணிடுவோம். ஓகே எனக்கு புரியுது, ஆன்லைன் டேட்டிங்கால் நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க, நிறைய பேர் கலந்துலாம் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ஹாப்பி ஃபார் யூ ஆல். பட் ஓ இருந்தாலும் அந்த ஆஃப்லைனில் இருக்க மேஜிக் வந்து ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். அந்த ஐடிஓ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசுகிறது, அது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்க. சரி ஓகே, லவ்வை விட்டுருவோமே, எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வருவோம். சில பேர் இப்போலாம் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சாருங்க, என்னோடய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஸை விட ரொம்ப ட்ரூவாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, முக்காவாசி பேர் வந்து ஆன்லைனில் ஒரு ஃபேக்கான ஆன்லைன் பர்சனாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பார்க்குறது நான் ஆன்லைனில் பேசுகிற மாதிரி கருத்துக்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% ஃபேக்கான பர்சனாலிட்டி தான் ஆன்லைனில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், அது எனக்கே தெரியும், என் மனசாட்சியே என்னை உறுத்தும் அப்பப்போ. அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரு ஃபேக்கான ஆன்லைன் பர்சனாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்கான ஆன்லைன் பர்சனாலிட்டி உங்கள் கூட வைப் ஆகுதுன்ற காரணத்தினால அவன் மட்டும்தான் அந்த உலகத்திலே உங்க கூட வைப் ஆகிற கேரக்டர் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருக்க மனுஷங்க கூட பேசுகிறதே மறுத்துடுறோம். ஆன்லைனில் நம்மளை கேட்கறக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம ஈஸியாக இன்னொருத்தவங்க கூட வைப் ஆகிடுறோம். பட் இருந்தாலுமே பக்கத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்குள்ளேயும் அதே பியூட்டிஃபுல்லான குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஒரு மணி நேரம் நம்ம ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறத விட நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தங்கிட்ட கண்ணை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் புலம்புறது வந்து கிரேட்டர் ரிலீஃப் தரும். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோவர்ட் நண்பர்களே, டே பாய்ஸ், வி கேன் டூ இட் டுகெதர்ரா. உடனே நம்ம இன்ட்ரோவர்ட் தன்மையெல்லாம் கொஞ்சம் வெளியே துரத்தி அரிச்சு எப்படியாச்சும் பக்கத்தில் இருக்க மனுஷங்கிட்ட பேச கற்றுப்போம் ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில்ஸ்ரா, அதை நம்ம வளர்த்துக்கணும். டே
இன்று முதல்
இந்த பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் எனக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நான் முக்காவாசி நேரம் ஸ்கூல் காலேஜ்லாம் லேட்டாக தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் எப்போவுமே அஞ்சு மணிக்கு பவர் ரேஞ்சர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நாளே முக்காக்கே சேரை போட்டு டிவி மாதிரி உட்காந்துருவேன். அந்தளவுக்கு என்ன ஒரு பங்க்சுவலான டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்டாக மாட்டேது வந்து டிவி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது போக எட்டு மணிக்கு ஜாக்கி சேன் போட்டுருவான். நம்ம அஞ்சரை மணிக்கு டியூஷன் போய் ஏழரை மணிக்கு ரிட்டர்ன் வந்தால் மட்டும் தான் எட்டு மணிக்கு கட்டாக ஜாக்கி சேனை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள் அடிச்சு பிடிச்சி எல்லாம் டியூஷன் வெளியே முடிச்சு வீட்டுக்கு வந்து ஜாக்கி சேனை போட்டு அந்த தீம் சாங்கை கேட்குற சுகம் இருக்கே. சே, ஆனால் இப்போ நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்களேன், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற பல ஓடிடி தளங்களில் வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒரே நாளில் எல்லா எபிசோடையும் பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சிடுறேன். இல்லைனா ஒரே எபிசோட பத்து வாட்டி கண்டினியூ வாட்சிங் போட்டு பன்னெண்டு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஒரே எபிசோட. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். இந்த டிவி ஷோஸ் தான் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் எப்படி போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் நம்ம பிடிச்ச பாட்டை பிடிச்ச நேரத்துலாம் கேட்க முடியாது. அந்த பாட்டை கேட்கணும்னாலே சன் மியூசிக்கில் போய் ஆங்கர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், அக்கா அக்கா தயவுசெய்து இந்த பாட்டை போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு நல்லா வைப் பை ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா எவனாச்சும் ஒரு திறமைசாலியான ஃப்ரெண்டு அந்த காலத்தில் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப திறமையான ஆளாக இருந்திருப்பான். அவன் வந்து மச்சான் அந்த பாட்டெலாம் டவுன்லோட் பண்ணிட்டேன், வா ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் போட சொல்லுவான். டீ கடையிலேயோ பார்க்கலையோ உட்காந்துட்டு மச்சான் இந்த அஞ்சு பாட்டை அமுச்சு விடு, எப்படி அரை மணி நேரம் ஆகும் ரிசீவ் ஆக, அது வரைக்கும் ஒரு பேச்சை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மொக்கையை போட்டதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா ப்ளூடூத் கனெக்ஷன் ஃபெயில்டுனு வரும். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ரிசீவை போட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காரிலேயே போட்டு வீட்டுக்கு போய் அந்த பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணிட்டு லிரிக்ஸ்லாம் மக்கடிச்சு ஸ்கூலுக்கு போய் சீன் போடுவோம். தெரியுமா, இந்த பாட்டில் இருக்க ஒரு ஒரு லிரிக்ஸும் கரெக்டாக பாடி அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு தனி கெத்து ஃபீலிங் அப்படியே உடம்புலேருந்து சிலுத்துக்கிட்டு கிளம்புது. ஆனால் இப்போலாம் யோசிச்சு பாருங்களேன், ஸ்பாட்டிஃபைல ரெண்டு வாட்டி ஒரு பாட்டு கேட்டதுக்கப்புறமே போர் அடிச்சு நம்ம ஊர் பாட்டு எல்லாமே எனக்கு போர் அடிச்சுப்பா, நான் ஸ்ட்ரெயிட்டாக கொரியன், ஜாப்பனீஸ், அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் பாட்டு கூட தான் வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, பாட்டை கூட மனுஷன் விட்ருவோம். மூவிஸ்லாம் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் மூவிஸ்லாம் நம்ம சிடி தான் வாங்க வேண்டியிருக்கும். பர்மா பஜார்லேயோ ஏதாச்சும் ஒரு கடையிலையோ போய் சிடி நின்று வாங்கிட்டு அதில் இந்த ஃபாரின் படம்லாம் பார்க்கணும்னு நினச்சோன்னா முக்கால்வாசி டப்பிங் படங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அதுலேயும் 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு மூணு படத்தை ஒரே சிடியில் கொடுத்துருப்பான். ஆகா இதுனடா பம்பர் டீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடி அடிச்சு பிடிச்சி வாங்கி வீட்டில் போய் ஒரு 1000 வாட்டி பார்ப்போம் திருப்பி திருப்பி ஒரே படத்தை. அந்த படம் பார்க்குற ஃபீலிங்லாம் விட்டுருவோம். அந்த சிடி பிளேயருக்குள்ளே அந்த சிடியை போடும்போது ஒரு குட்டி சவுண்டு வரும் தெரியுமா, அந்த ரொட்டேட் ஆகும்போது அதெல்லாம் தனி போதை தெரியுமா,
அந்த சத்தம் விகிலதா உங்களுக்கு ஹீரோ.
இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம்னா எனக்கே என்னை பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு அசல் பூமராக மாறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன், டே நடா நீங்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்ற ஒரே கண்டென்ட் தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். பட் இருந்தாலுமே அதை பற்றி நான் பெருசாக ஃபீல் பண்ணல. ஏன் தெரியுமா, உண்மையிலேயே நம்ம அந்த காலம் டு இந்த காலம் அப்படின்ற அந்த ட்ரான்சிஷனில் பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இழந்துட்டோம். அதே மாதிரி ஹியூமன் கனெக்ஷன்ற ஒரு மேட்டரை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இந்த பேஷன்ஸ் அதாவது பொறுமையை இழந்த மேட்டரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போலாம் வந்து ஒரு 5 பாட்டை தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்போம். அதனாலேயே அந்த ஆர்டிஸ்ட் மேலேயும் அந்த பாட்டு மேலே நம்மளே ஒரு ஓனர்ஷிப் எடுத்துப்போம். டே எனக்கு அந்த லிரிக்ஸ் அத்துப்படியே தெரியும்டா, அந்த பாட்டோட பிஜிஎம் தூரத்தில் ஓடினா கூட மச்சான் எனக்கு பிடிச்ச பாட்டு போடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைலாம் போடுவோம். படத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இப்போ அத்தனை படத்தை நம்மளுக்கு பார்க்கறதுக்கான சௌகரியம் நம்மளுக்கு வந்ததுனால டே இத்தனை படம் இருக்கும்போது நான் ஏன்டா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நம்ம பார்க்கறக்கே அத்தனை வாட்டி யோசிக்கிறோம். அந்த படம் நல்ல படமாகவே இருந்தால் கூட சரி ஓகே இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஹியூமன் கனெக்ஷன் அந்த மேட்டர்லாம் இன்னும் மோசம். அந்த காலத்தில் நான் இன்ட்ரோ வச்சுற அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வேறு வழியே இல்லை, பக்கத்தில் இருக்க மனசுங்கிட்ட நான் பேசி தான் ஆகணும். ஆனால் இந்த காலத்தில் இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு ஏகச்சக்கமான சௌகரியங்கள் கொடுத்த காரணத்தினால நம்ம வந்து மனுஷங்கிட்ட பேசாமே சில காரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சினாலேயே இன்ட்ரோவர்ஸ் அக்கௌண்ட் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டே இன்ட்ரோவர்ஸ் உங்களுக்கே தெரியும், நம்மளால் இன்ட்ரோவர்ஸாக இருக்கிறனால கொஞ்சோண்டு நல்ல விஷயம் இருந்தாலும் எக்கச்சக்கமான கெட்ட விஷயம் தான் இருக்குது அப்படின்றது. அது வந்து ஒரு நல்ல ஹேபிட் மாதிரி நம்ம ஏன்டா எம்ப்ரேஸ் பண்ணுறோம். சரி, இப்போ என்ன சொல்ல வர, உன்ன மாதிரி நாங்களாம் பூமராக இருக்கணும்னு சொல்ல வரீ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னன்னா நீங்கள் வந்து அந்த காலத்து கார்ட்டூன் தான் பார்ப்பேன், அந்த காலத்து கேம்ஸ் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்த தேவையில்லை. பட் இருந்தாலுமே அந்த காலத்தில் இருந்த அந்த பொறுமையோட பியூட்டியை மட்டும் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள் அப்படின்றதா சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன, இப்போது இந்த எபிசோடை முடிக்க ஐடியால் இருக்கியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட பேசுகிற கண்டென்ட் இல்லை, இப்போவே நான் ஏதோ உளறிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டோட இந்த எபிசோட முடிச்சுப்போம். பட் அந்த பொறுமை அப்படின்ற அந்த பியூட்டியை மட்டும் எம்ப்ரேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த எபிசோடு கேட்டிருந்தீங்கன்னா லவ் யூ ஆல், பை.